அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி அப்துல்லாஹ் வபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய முன்னாள் அமீர் சரியா இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய முன்னாள் அமீர் அஷேக் உஸ்தாத் உமர் அலி ரியாதி அவர்களுடனான ஒரு நேர்காணல். அதாவது கடந்த காலங்களில் இந்த சத்தியத்தில் இதுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் சில விடயங்களை, கருத்து முரணான விடயங்களை முன்வைப்பதனால் அது தொடர்பான சில விடயங்களை அவர்களுடைய வாய் மூலமாகவே நாங்கள் பெற வேண்டியிருப்பதனால் அது தொடர்பாக நாங்கள் அவரிடம் சில நேர்காணலை முன்வைக்கின்றோம். விளங்குது இல்லையா? இப்ப விளங்கு. சரியா? விளக்கம் சரியா? இப்ப சத்தம் சரியா கேக்குதா? கேக்குதா? சில வேளை இங்க முன்பகுதியில் மட்டும் அப்படி இருக்க சரியில்லை. சரியா? சரி உஸ்தாத் அவர்களே, தற்போது நீங்கள் உங்களை பற்றி சில விடயங்களை கூறுங்கள். அதாவது நீங்கள் ஆரம்ப கல்வியை எங்கு பயின்றீர்கள், அதன் பின்னால் எங்கு உங்களுடைய தொடரான படிப்புகளை மேற்கொண்டு இறுதியாக எந்த நாட்டிலிருந்து பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு இலங்கையிலே வந்து எந்த இயக்கத்துடன் சேர்ந்து உழைத்தீர்கள் என்றதற்கான ஒரு சுருக்கமான பதிலை தாருங்கள். விளங்குதா? உங்களுடைய ஆரம்ப கால படிப்பை எங்கு ஆரம்பித்தீர்கள், அதன் பின்னர் உங்களுடைய தொடரான படிப்பு எப்படி இருந்தது, இறுதியாக எங்கு பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு இலங்கையில் வந்து உங்களுடைய காரியங்களை ஆரம்பித்தீர்கள்? உஸ்தாத் அவர்களே, உங்களுடைய ஆரம்ப படிப்பு கல்வி எங்கு ஆரம்பித்தீர்கள்?
ஆரம்பத்தில் எங்களோட குடும்பம் தரிகா ஹூ 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 இக்கிய பாட்டி அப்படி இருக்கும் போது மூதூருக்கு ஓத போனேன். 4 வருஷம் அங்கே தப்பி அங்கே ஓதல் படிப்பு சரியில்லைன்னு இந்தியாவுக்கு போனேன். தமிழகத்தின் தாய் கல்லூரி பாக்கியாத் சாலியார், அங்கே போய் ஒரு 6 வருஷம் படித்தான். அங்கே தப்லீக்கு எதிர், தப்லீகில் போகிறது ஹராம் அங்கே பத்துவா. அப்போ அங்கே படித்து முடிஞ்சால் ஒன்றும் மார்க்கம் விளங்கலை. அதுபோல் பாகிஸ்தானுக்கு போனோம். அப்படியே அங்கே ஒரு ஜாமியாவில் சேர்ந்தேன். அது தேவ்பந்தி, அது ஒரு கொள்கை தேவ்பந்தி. அங்கே 1 வருஷம் படித்தான் தௌரா ஹதீஸ். படித்தா சரியாக விளங்கலை இஸ்லாம். அதுபோல் லாகூருக்கு போனேன், அங்கே ஜமாஅத் இஸ்லாமி, அங்கே உலமா அகாடமின்னு ஒரு மாதிரிசா, அது 1 வருஷம் படித்தேன். அது வெஸ்டர்ன் டைப், அவங்க ஐரோப்பிய மாதிரி. அவங்க மதுஹப் ஹனபி மதுஹப். அப்போ திருப்தியாக இல்லை படிப்பு, இன்னும் இஸ்லாம் வழங்க இல்லை. அவர் முயற்சிகள் செஞ்சு சவுதிக்கு போனேன், ரியாதில் ஜாமியத் இமாம் என்ற யூனிவர்சிட்டி. அங்கே போய் 7 வருஷம் படித்தான். அங்கே 6 வருஷம் கண்ணை திறந்தேன் மார்க்க விஷயத்தில். அவங்க சலபிகள், தௌஹீத் ஒரு பிரிவு சலபி. அங்கே படித்து முடிஞ்சு வந்து இலங்கையில் பரகாதனிய அன்சார் சுன்னா முகமதியா அங்கே சேர்ந்து படிச்சு கொடுத்தா கொஞ்சம் காலம். அது பிறகுதான் இந்த சத்தியம் தோணு.
சரி உஸ்தாத் அவர்களே, நீங்கள் பரகாதனியில் கொஞ்சம் காலம் கடமையாற்றியதாகவும் அங்கு படித்து கொடுத்ததாகவும் கூறுகின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஊதியம் ஏதாவது தந்தார்களா, சம்பளம் ஏதாவது தந்தார்களா? படித்து கொடுத்த காலத்தில் சம்பளம் ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு?
சம்பளம் தந்தா.
அதன் பின்னர் நீங்கள் ஏன் அந்த இயக்கங்களை விட்டு ஒதுங்கி வந்தீர்கள்? இந்த சற்று விளக்கங்கள்.
என்னுடைய ஆரம்ப நிலை இஸ்லாத்தை சத்திய பின்பற்றணும், முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வாழணும். ஆனால் எங்கேயுமே நான் பார்த்தேன் இல்லை, எங்கேயுமே அது இல்லை. பரகாதனை வந்து பார்த்தேன், அங்கேயும் இல்லை. என்னடா படித்தது எனக்கு வழங்கிச்சு, தொழுகை விட்டவன் காபி முஸ்லீம் இல்லை. ஆனால் அங்கே நிறைய பேர் தொழுகை இல்லை, கைக்கூலி ஹராம். அவன் கைக்கூலி எடுக்கிறாங்க, மதுபானம் ஹராம். குடித்தா 40 அடி அடித்து ஒரு இப்படி மண் போடணும் முகத்தில். அங்கே குடிக்கிறாங்க, அந்த மாச பக்கத்தில் இருக்கிறாங்க தகுதிவாதிகள் குடிக்கிறாங்க. இப்போ அது அங்கே சரியான இஸ்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஜும்மாவில் அடித்து பேசினேன், தொழுகை விட்டவன் காஃபீர், அவன் தொழுகிக்கக்கூடாது, அவன் அடக்கக்கூடாது முஸ்லீம் மையவாடின்னு பயன் பண்ணேன். பணிபொண்டு இருக்கும்போது தான் புத்தகத்தில் நதிர் மோலையும் கோழையை முன் வச்சு என்னென்னு பார்க்க வந்தேன் அங்கே விட்டு.
சரி உஸ்தாத் அவர்களே, நீங்கள் 1988 அல்லது 1989 காலப்பகுதியில் இலங்கையில் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அதாவது உருவானது என்று சில மேடைகளில் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். உருவானது எந்த அடிப்படையில் உருவானது என்று சுருக்கமாக கூறுங்களேன் பார்ப்போம்.
சத்தியம் எப்படி தோன்றிச்சு?
எப்படி தோன்றிச்சு இலங்கையில், எப்படி தோன்றிச்சுன்றது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க.
அப்ப நான் பார்த்தா எங்கேயும் இஸ்லாம் இல்லை, உண்மையான இஸ்லாம் இல்லை. அப்போ நான் நதிர் மூலவி இபத்ராமி மூணு பேரை ஒன்று கூடி அவர் குழந்தை முன் வச்சார், இஸ்புல் இஸ்லாம். அதுவும் இஸ்லாம் இல்லை. அதுக்கு பிறகு ஏற்றாடி நான் வந்து இங்கே சத்தியத்தை ஆரம்பித்தது. அதுக்கு பல ஆதாரங்கள் குரானை வச்சு தான் ஆரம்பித்தேன். ஹரி ஒன்று அல்லாஹ் குரானில் அல்லாட கயத்தை பிடிச்சி ஒரு கூட்டம் ஆகிங்க பிரியாதீங்க, பார்த்தா 72 கூட்டம் பிரிஞ்சிச்சு. அங்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன், தீனை நிலாட்டுங்கள் பிரியாதீர்கள். தீன் தான் என்ன என்ன மொழிபடுத்தியா மார்க்கம். அது பிள்ளை தீனுக்கு மார்க்கம் கருத்து இல்லை, மார்க்கத்துக்கு மில்லத். மில்லத் தீன கட்டுப்பாடு. அல்லாஹ் சொல்றான் அன் அக்கீமு தீன், கட்டுப்பாட்டை நிலாட்டுங்கள் பிரியாதீர்கள். பாட்டு கட்டுப்பாடு மறந்துக இல்லை, எல்லாம் பிரிவோம். அடுத்து 72 நரகம் ஒன்று சொல்கிறோம். பார்த்தா அந்த 72 கொண்டு நரகம் எல்லாரும் முஸ்லீம்ங்கிறாங்க. அடுத்து குர்ஆனு ஹதீஸையும் பின்பற்றணும். எங்கேயும் குர்ஆன் ஹதீஸ் இல்லை. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்ஸான், மசாலில் முர்சலா, ஷரஹுமன் கபலனா, மௌகூஃபு, தவாதுர் அமல், மதுஹப் பின்பற்றுறாங்க. பார்த்தா இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் உலகத்தில் இல்லை, எங்கேயும் இல்லை. அந்த நேரத்தில் நரேந்திர மோடி இந்த அடிப்படை முன் வச்சார். அவரை வச்சார் இந்த ஹுலைஃபாவுல் ஹதீஸ் வச்சு இஸ்லாம் என்ன ஒரு தலைமைத்து ஒரு கூட்டம் பிரியக்கூடாது, வகையை மட்டும் பின்பற்றணும். அந்த வகையின் ஒளியில் ஒரு தலைவர் அமீர், அவருக்கு பயம் செஞ்சால் தான் முஸ்லீம். செய்யாட்டி ஜாகிரியத்து, அதை முறிச்சா முறுத்தது, எதிர்த்த காஃபீர் என்ற உண்மையெல்லாம் அதை வந்துட்டு வந்த அடிப்படையில் வச்சு தான் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. அப்போ நானும் ஹிமத் ராமோனி இன்னும் சில சகோதரர் சேர்ந்து அவர் வயசு பயிர் செஞ்சு ஒரு ஜமாதி உருவாகிச்சு. அதான் சத்தியம் இஸ்லாம். இன்றைக்கு அதை நாம் வைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்.
சரி உஸ்தாத் அவர்களே, இப்போ இலங்கையில் சத்தியம் உருவாகியிருக்கு. எப்படி என்றால் பலரும் பல கொள்கைகள் இருந்து பிரிந்து வந்து பல கருத்துக்களை பேசி அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஆலிமுடைய தலைமையில் அந்த இஸ்லாம் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது 1988 இறுதியில் அல்லது 89 ஆரம்பத்தில். சரி, இப்போது நீங்கள் அந்த தலைவரிடம் பயிர் செய்கிறீர்களா?
தௌஹீத் வந்தேன். நதிய மொழி ஜமாத் இஸ்லாமிய, ஹிபத்ராம தரீகா அக்குரன் தெரியும். வந்து எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒலிபாள ஹரீஸை வச்சு நதிய மொழிக்கு பயன் பண்ணார். இதுதான் இஸ்லாம். அப்போ நான் தான் முதல் முறை பதிவு செஞ்சேன் இந்த பள்ளியில். உடைச்சாச்சு அது பழைய பள்ளி, நான் பயிர் செஞ்சேன். அதுபோல் சிவசுராமன் செய்யார். அதுபோல் மூத்த சவ மூத்த பித்தா அப்துல் வஹாப் அவங்க இன்னும் இருக்கிற சவர்கள் நிறையா கொஞ்சம் பேர் பயிர் செஞ்சேன். சரி வந்து
சரி உஸ்தாத் அவர்களே, இப்போ இப்படி நீங்கள் அந்த தலைவரிடம் பயிர் செய்து ஒரு ஜமாத் உருவாகிவிட்டது. ஆனால் உங்களுடைய கடந்த கால ஒரு உரையில் ஒரு இடத்தில் கூறுகின்றீர்கள், நாங்கள் ஒரு அதாவது நான் பிரிந்து வந்தேன் ஒரு ஜமாத்தில் இருந்து, நதீர் மூலை பிரிந்து வந்தார் ஒரு ஜமாத்தில் இருந்து, இப்படி மூவர் ஒன்றாகித்தான் நாங்கள் இந்த ஜமாத்தை உருவாக்கினோம் என்று ஒரு இடத்தை கூறுகின்றீர்கள். அது தவறாக இல்லையா? விளங்க இல்லையா? சரி, அதாவது நீங்கள் நதீர் மூலையிடம் பயிர் செய்தீர்கள், இஸ்லாம் உருவாகிவிட்டது. அதன் பின்னர் நீங்கள் ஏன் வேறு நாடுகளுக்கு சென்றீர்கள் இஸ்லாத்தை தேடுவதற்காக?
அவன் நதீர் மோலைக்கு பயத்தை செஞ்சு அசல் இஸ்லாம் உருவாயிடுச்சு. நபியுடைய காலத்தில் இருந்த மாதிரி இஸ்லாம், எந்த மாற்றமும் இல்லை, உருவாயிடுச்சு. சுருக்கம் ஹக்கு உருவாயிடுச்சு. ஒரு கூட்டம், 72 நாடகம் ஒன்று சொல்லிட்டோம், அந்த கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் உள்ளுக்க சில தவறுகள் இருந்துச்சு மனுஷன் வாயில், ஏன்னா இஸ்லாம் தொடர்ச்சியாக வரையில, ஆனால் சில பிள்ளைகள் இருந்துச்சு, அது விஷயம் வர. இப்படி இருக்கும்போது கிழக்கில் இந்த உடல் வந்தார், வழங்க வந்து வழங்கிட்டு சொன்னார், உங்களை போல ஒரு கூட்டம் பாகிஸ்தான் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் ஜித்தாவில் வேலை செய்கிறேன், அங்கே அவங்க இருக்கிறாங்க, சும்மா நடத்துகிறாங்க, நான் போனேன், அவங்க உள்ள சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் சொல்கிறோம், நரகம் பயந்து சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 3 பேர் பாகிஸ்தானுக்கு போனோம், ஏன் அடிப்படை ஒரு கூட்டம், 2-3 இருந்தால் எல்லாம் உடனே சேரணும். இப்போ நாங்கள் பார்த்தோம் பாகிஸ்தான கூட்டம் இருந்து அது முந்தின கூட்டம் வந்தால் நாம் அவங்களோட சேரணும், அது பின்னாலே நாங்கள் அவங்க எங்களோட சேரணும். நான் 3 பேர் தேடி அங்கே போவேன் பாகிஸ்தானுக்கு, இஸ்லாத்தை தேடி போவேன், இல்லை இஸ்லாம் வந்துட்டுங்க ஹக்கு, இந்த மாதிரி இன்னொரு இஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒன்றா இணையத்துக்கு போனோம், ஒன்றா இணையவனா அப்படி வந்தைங்க பாருங்க. அப்போ நான் வந்து அறிக்கிறான், உகாண்டாவில் ஒரு கூட்டம் இருக்குது ஜமாத்து முஸ்லீம், அவன் தெரியல நம்மளை பற்றி, இப்போ தெரிஞ்சுட்டான் அவனுக்கு, தெரிஞ்சா அது நமக்கு பின்னாடி அங்கே வரணும் சேரமோட, அவங்க முஸ்லீம்கள் தான் வந்து சேரணுங்க. அந்த மாதிரி நாங்கள் இஸ்லாத்தை தேடி பாகிஸ்தானுக்கு போவே இல்லை, ஹக்கு இஸ்லாம் வந்துட்டுங்க, அதோட இணையவன் அப்படிதான் போனாங்க, ஹக்கை தேடி போவே இல்லை.
அப்போ உஸ்தாத் அவர்களே, நீங்கள் பாகிஸ்தான் செல்வதற்கு முன்னர் இங்கு ஜமாத் முஸ்லீம் உருவாகிவிட்டது என்பதை நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்கள். அந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, நாங்கள் தான் இஸ்லாம் என்று அடுத்து கூறிய தலைப்புகளை நீங்கள் பேசியிருக்கின்றீர்களா, ஏதாவது உரைகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, இது மட்டும்தான் சத்திய கூட்டம்
அடிச்சு பேசுங்க புகைவாசிகள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை மக்கள், எங்களுக்கு தெரியும் இப்படி ஜமாஅத் முஸ்லிமீன் பையத் ஒரு அமீர் கட்டுப்பாடு, சேர்ந்தா முஸ்லீம் போன முர்தது ஏத்த காபீர், இப்படி கூட உலகத்தில் இல்லை எங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்தியா பாகிஸ்தான் சவுதிக்கு போனோம், கேள்விப்பட்டோம், சவுதியில் படிக்கும்போது எல்லா நாட்டு பிள்ளைகளும் படித்தாங்க, அந்த யூனிவர்சிட்டியில் யாரும் ஒரு கருத்து சொல்ல இருக்கேன், அவள் இல்லை எங்கேயுமே கிடையாது இப்படி கூட்டம். அப்போ நாங்கள் மட்டும்தான் ஹக்குன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 100 பேர் 200 பேர் நாங்கள் இருக்கிறோம், இவ்வளோ முஸ்லீம்னு பேசினா அடிச்சு.
சரி உஸ்தாத் அவர்களே, அப்படியென்றால் நீங்கள் பாகிஸ்தான் சென்றது நோக்கம், அதாவது இதே போன்று ஒரு அமைப்பு வேறு எங்கேயாவது இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான், அப்படித்தானே, ஜமாத்து முஸ்லீம் போன்ற ஒரு அமைப்பு வெளி நாடுகளிலே இருக்கின்றதா என்று பார்த்ததுக்காக
சென்றீங்க.
அப்படி என்றால் அந்த பாகிஸ்தான் ஜமாத்திலே நீங்கள் வெளிப்படையாக அவதானிச்ச விடயங்கள் சிலதை கூறுங்கள் பார்ப்போம்.
அப்ப நான் பாகிஸ்தானுக்கு போய் நான் 3 பேர், நான் ஹிபத்ரா மௌலவி அவரது சகல அவர் மௌத்து போய் பாகிஸ்தான் தேடினோம், எங்கேயும் ஜமாத்தி இல்லை, கேட்டு பார்த்தேன் அப்படி ஒரு ஜமாத்தி இல்லை, என்ன ஜமாத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூட்டம் இருக்கிறா இல்லைன்னா சொன்னாங்க, தேடி பார்த்து இல்லை. அப்போ அவங்க 2 பேர் விசா முடிஞ்சிட்டு அவங்க வந்துட்டாங்க, என்ன விசா இன்னொரு மாதம் இருந்துச்சு. அப்போ நான் அங்கே படித்தாத்தானே தெரிஞ்ச இடம் எல்லா இடத்துக்கும் போனேன் தேடி போன, கடைசியில் நீண்ட ஸ்டோரியை சொல்லலாம், இப்போ கடைசி செஞ்ச மாற்றி கிடச்சிருச்சு, கராச்சியில் போய் பார்த்தேன் ஈக்கிறாங்க, என்ன பார்த்து என்ன ரெண்டும் ஒன்று தான் நம்ம, அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு வெளிப்படையில், என்ன சலாம் இல்லை, பையத்திரிக்கு ஒரு அமீர் ஒரு கட்டுப்பாடு, இந்த விஷயம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ நாம் ரெண்டும் ஒன்று தான் சொல்லி தெளிவாக விளங்கி வெளிப்படையில். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு போறேன் தெரிஞ்சது அது உண்மை
வருவோம். சரி, நீங்கள் அங்க சென்ற போது உங்களுக்கு அவர்கள் ஆரம்பத்திலே சலாம் கூறி அழைத்தார்களா?
சொன்ன முதலாவது எத்தான் பார்ப்போம், சலாம் இருக்கா இல்லையா? உண்மையான முஸ்லீம் கூட்டம் அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க, இணை வகையில் தான் சொல்ல மாட்டான். தடை வண்டி அவன் போன சலாம் இல்லாங்க வந்து சொன்ன சலாம் சொல்ல.
சரி உஸ்தாத் அவர்களே, அவர்கள் பின்னிட்ட காலத்தில், அதாவது நீங்கள் போயிட்டு வந்தது பின்னால், அவர்கள் சிலர் இலங்கைக்கு வந்தார்கள். அப்போது இலங்கையில் அவர்கள் வந்து அனைவருக்கும் சலாம் கூறினார்கள் என்று கூறிய இருக்கின்றார்கள். அதன் ஏன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று கூற முடியுமா?
அவங்க தான் கேட்க, ஏன் அந்த உமர் அலிக்கு சலாம் சொல்ல இல்லை? நீ இலங்கைக்கு போய் எல்லாருக்கும் சலாம் சொல்ல என்ன விஷயம்? அவங்க தான் எனக்கு தெரியுமா? ஆனால் புறகின வழங்கின அவங்க மூணு கோஷ்டியா ஜமாத்து உண்மையான விஷயம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, யாருக்கும் சலாம் சொல்லக்கூடாது. நம்ம மாதிரி கொஞ்சம் பேர் பழைய ஆளுங்க, இன்னும் மற்ற கொஞ்சம் முள்ளு பேர் சலாம் சொல்லணும். இன்னொரு கூட்டம் இருக்கு, தாவா செய்கிற நோக்கத்தில் மட்டும் சலாம் சொல்லலாம். அப்படி மூணு கூட்டம் இந்த கேக்கிறாங்க. வெளிநாட்டு வேலை செய்ய வேண்டிய காலங்க முள்ளு பேருக்கும் சலாம், கொஞ்சம் பேருக்கும் சலாம் சொல்ல மாட்டாங்க. நான் போய் இந்த டைம் இல்லை, அவங்க சலாம் சொல்லல. எனக்கு இங்கே வந்து சொன்னான் உண்மைதான். சொன்ன உடனே நாங்கள் அதை எதிர்த்து பேசி எழுதி விட்ட கடிதம், சலாம் சொல்லக்கூடாதுன்னு எழுதி சொன்னான்.
சரி உஸ்தாத் அவர்களே, அன்று நீங்கள் பாகிஸ்தான் சென்று அவர்களிடம் பைஅத் செய்கிறீர்களா?
நான் மசூத் அகமது பைஅத் செய்தேன். அது இஸ்லாத்துக்குரிய பைஅத் இல்லை. இஸ்லாத்துக்குரிய பைஅத் இங்க செஞ்சாச்சு. யாருக்கு? இஸ்லாம் வந்துட்டுங்க. அங்க போய் திருப்பி அவரை சேர்ந்தா நாம் பயிற்சி செய்யணுமா? தேவையில்லை. பயிற்சி தேவையில்லை, முஸ்லீம் தான். அவங்களுக்கு திரும்ப நாம் முஸ்லீமா இல்லையாண்டு அவங்க பயிற்சி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க சேர்ந்த பயிற்சி செய்ய முடியும், நாம் செய்வோம். இஸ்லாமிய பயிற்சி இல்லை. அந்த வகையில் நான் அவருக்கு பயிற்சி செஞ்சேன், உண்மைதான். ஆனால் இஸ்லாத்துக்குரிய பயத்து இல்லை. அந்த ஜமாத்தோட இணையத்துக்குள்ள இது கட்டாயம் இல்லை.
அந்த ஜமாத்து இணையதற்கான ஒரு பயத்தை செய்து விட்டு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று கூறுகின்ற உஸ்தாத் அவர்களே. சரி, அப்படி என்றால் பின்னிட்ட காலத்தில், அதாவது அந்த ஜமாத்துடன் இணைந்து பல வருடங்கள் சென்றதன் பின்னர் நீங்கள் அந்த ஜமாத்தில் இத்தகைய வழிகேடுகளை கண்டீர்கள். ஏதோ ஒரு புத்தகத்தில் கண்டதாக குறிப்பிட்டிருந்தீர்கள், ஏதோ ஒரு பேச்சு உரையில். அதோட கொஞ்சம் விளக்கங்கள் பார்ப்போம்.
அப்ப நாங்க அதில் சேர்ந்து பல வருஷங்கள் ஓடிச்சு. போனது பிறகுதான் அவங்க ரகசியங்கள் வெளியாகி அவங்க அடிப்படைகளே பல. முதலாவது கண்டுபிடிச்சது ஆயினா என்று கிட்டாப் அவங்கள ஆயினா அது எழுதிக்காங்க. இஜ்மா சஹாபா, அது ஹதீஸ் ஒரு பகுதி. அதை கட்டளை பின்பற்றணும். அதை பின்பற்றாதான் காஃபிர் எழுதிக்கான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் வழியில இஜ்மா சஹாபா பின்பற்றவன காஃபிர். இஜ்மா சஹாபான்னு என்ன? நபியின் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்க கூடி எடுத்து முடிவுன்னு எழுதி வச்சுக்காங்க. அவங்க இருக்கிற அப்படி பொய்யாது. குர்ஆன் ஹதீஸ் வழியில இஜ்மா சஹாபாவை பின்பற்றவன் காஃபிர். அவங்க எழுதிக்காங்க பின்பற்றாட்டி காஃபிர். அப்படியா? இதை முதலாவது கண்டுபிடிச்ச பல. அதுக்கு பிறகு நிறைய நான் கண்டுபிடிச்சேன். பெருவாதி ஒரு தொகைக்கு
ஏதாவது ஒரு சில அமல்கள், அதாவது இஜ்மா சஹாபா தொடர்பான சில அமல்களை குறிப்பிடுங்கள் பார்ப்போம்.
இஜ்மா சஹாபா பின்பற்றன்னு சொல்றான், அது நிறைய அமல்கள் அவங்க ஒன்னு ரெண்டு இல்லை. உதாரணம், நான் துவா கேட்கிறோம், துவா கேட்கும் போது செலவாத்து ஒரு தேவையில்லை, தொழுகை அத்தையாத்து செலவாத்திங்க, சும்மா துவா கேட்கும் போது செலவாத்து இல்லை. ஆனா இஜ்மா சஹாபாவில் இருக்குது செலவாத்து ஓதணும், அந்த துவா போய் வடையில் நிற்கும், செலவாத்து ஓதுனா தான் போய் சேரன்னு இருக்குது. இது இஜ்மா சஹாபா அவங்க பின்பற்றாங்க, இது பிள்ளை அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு தொகை ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்லலாம்.
சரி, அப்படி என்றால் நீங்கள் அந்த அந்த வெளியில எழுமி நிற்கிறவங்க இருந்தால் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க, ஃபேன் காத்துல எல்லாருக்கும் படும். சரி உஸ்தாத் அவர்களே, நீங்கள் அந்த பாகிஸ்தான் அமைப்பில் வழிகேட்டை கண்டதும், அதாவது இஸ்லாம் அல்லாத நிலையை கண்டதும், ஏன் உடனடியாக அந்த அமைப்பை விட்டு விலக முடியவில்லை, உடனடியாக ஏன் அந்த வேலை செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன்.
அவங்கள அந்த கண்ட பிழைகளை உடனே சுட்டி காட்டினார்கள். அவங்க சொன்ன உடனே அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க நான் அவங்களுக்கு கடிதம் எழுதணும், இப்படி உங்களை பிள்ளைக்கு. அவங்க வந்தாங்க, வந்து இங்கனா இந்த பக்கத்தில் ஒரு ஓலையை கூட்டு மாதிரி செய்யக்கூடாது, அதுக்குள்ள கூட்டம் வச்சாங்க. வச்சு அந்த தலைவர் அமீர் சொன்னார், பாகிஸ்தானுக்கு போய் இந்த இஜ்மா சஹாபா இல்லை வாங்க, இது மார்க்கம் இல்லை, இவங்க சொல்றது சரி இல்லாமாக்குங்க அப்படின்னு ஜெயின் ஆப்டின்னு சொன்னாரு. உருதுல பாகிஸ்தான் போய் இஜ்மா சஹாபாவை இந்த கிதாபின் ஹட்டாத்தோ ஹட்டாத்தோ இல்லாமாக்குங்க வாணாரு. நான் நம்புறேன் அப்ப சரி. ஆனா இவங்க மோசடி செய்யும் போய் அங்க இஜ்மா சஹாபா பின்பற்றாங்க. இப்படி நல்லா ஏமாத்தி ஏமாத்தி அப்படி காலம் போன
அவங்க, அதாவது முன்னுக்கு பின்முரணாக, அதாவது இங்கு வந்தால் நாங்கள் அதனை விடுகின்றோம் என்று கூறுவார்கள், அங்கு சென்றதும் அதனை செய்வார்கள். இதனால் தான் அதனை சீர் செய்வதற்கு சில காலம் எடுத்ததாக நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், அப்படித்தானே? சரி உஸ்தாத் அவர்களே, சரி அண்மை கால நிகழ்வுகள் சிலருக்கு வருவோம். நாங்கள் அண்மையில் இந்த சத்தியத்தில் இருந்து புரண்ட சிலர் ஒரு ஆரம்ப நிலைமையை முன்வைக்கின்றார்கள், அதாவது கலிமா சொன்னால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, அவர்கள் என்ன செய்தாலும் முஸ்லீம்கள் தான் என்ற ஒரு கொள்கையை முன்வைத்து இதிலிருந்து சிலர் புரண்டு விட்டதை தாங்கள் அறிவித்தார். அப்படி என்றால் இன்று உலகிலே பெரும் தலைவர்கள் இமாம்கள் எல்லாம் அவர்களை பார்த்து நிராகரிப்பாளர்கள் என்றோ அல்லது ஜாகிலியத்தில் கூற முடியுமா? அவர்களும் கலிமா கூறியிருக்கின்றார்கள், அதாவது இன்று சத்தியத்தில் இருந்து புரண்ட சிலர் ஒரு கொள்கையை முன்வைக்கின்றார்கள், கலிமா கூறினால் போதும், அவர்கள் கபரை வணங்கினாலும் சரி எப்படிப்பட்ட சிறுக்கை வைத்தாலும் சரி அவர்கள் முஸ்லீம்கள் தான் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம், மக்காவில் உள்ள இமாம் அவர் ஒரு பெரிய ஒரு ஷேக், அவரை பார்த்து இஸ்லாம் இல்லாதவர் முஸ்லீம் இல்லை என்று கூற முடியுமா என்று அவர்கள் வைக்கின்றார்கள். இந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா?
ஒருவர் கலிமா சொன்னா முஸ்லீம், விவரம் கலிமா என்ன பையர் என்ன ஒண்ணுதான், நீண்ட விவரம் சொல்ல இங்கே கலிமாவும் பையத்தும் ஒண்ணு. ஆனால் இந்த கலிமாவை சொல்லி ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு சிறுக்கு பித்தாத்தி செஞ்சால் அந்த கலிமா முடிஞ்சு போயிடும். இப்ப மக்கா மதினத்து இமாம்கள் எல்லாம் வித்தியாசி சிறுக்கு செய்றாங்க, வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்க, தராவி 23 மக்காவில், மதுபானம் முடிஞ்ச 80 கசையடி, மூணு திராக விட்டு ஓடுது, மூணு திராக விழும். ஹஜராசுவத முத்துமிடும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் இப்படி நிறைய அவங்க சிறுக்கு விதை செய்யறாங்க. அதனால அவன் பின்னத்துறக்கூடாது சொன்ன.
சரி உஸ்தாத் அவர்களே, அவர்கள் எப்படிப்பட்ட ஆதாரத்தை முன்வைத்த போதிலும்
விளங்க மாட்டேன். சரியா
சரியா
மைக் சரி.
அவர்கள் அதாவது பெரும் பெரும் இமாம்கள் ஷேகுமார்கள் அவர்கள் பிதுஅத் செய்கின்றார்கள், ஷிர்க் செய்கின்றார்கள். அது கலிமாவை மொழிந்திருந்த போதிலும் அவர்கள் அப்படியான காரியங்களை செய்வதனால் அது இஸ்லாம் இல்லை என்று நீங்க கூறுகின்றீர்கள். சரி, இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பையத் நின்று விட்டது என்று கூறுகின்றார்கள். அது சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பையத் ஒன்று இல்லை, பையத் எடுப்பதற்கு தகுதியானவர் நபிதான் என்று கூறுகின்றார்கள். இது சரியா?
இப்போ ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுது பையத் செஞ்சா தான் முஸ்லீம். இதுதான் சரி தெளிவான ஆதாரம். வெளியில் உள்ள 72 பேர் சொல்லுது பையத் தேவையில்லை. ஏன்? நபிக்கு போல பையத் இல்லை. இது சரியா? நாங்கள் யாரை பின்பற்றணும்? நபிய. நபிய காலத்தில் பையத் செஞ்ச முஸ்லீம் ஆனாங்க. அவன் நபிக்கு போல பயத்து இல்லைன்னு சொல்றது பல ஜமாஅத்துல் முஸ்லிம் இருந்த பயத்து இருக்கும், இல்லாம போன பயத்து இருக்காது. அப்போ நான் வாதி சொல்றேன், இவங்க காட்டணும் நபிக்கு பிறகு களிமா இருந்து காட்ட மாப்போம். எங்க இல்லையே அப்படி களிமம் இல்லையா? அப்போ அதனால பையத் செஞ்ச முஸ்லீம் ஆகுது. இதை குரான் நபிக்கு பிறகு எவ்வளவு விஷயம் விடுபட்டு போச்சு. நாம என்ன செய்ய பாருங்க, 5 நேரம் நாளைக்கு வாங்க சொல்றோம். மழை வந்தா சல்லு ஃபி புயூத்திக்கும், அது உங்களை வீடுகள் சொல்லு கொள்ளுங்கள். இது நபி வழி. எங்க உலகத்தில் எந்த எங்கே இருக்கிறா? இல்லை விட்டான், விட்டாச்சு. வெள்ளிக்கிழமை நபி ஒவ்வொரு தொழுகை ஜுமாவிலும் சூரத்துல் காஃப் ஓதுவாங்க. எங்க விட்டாச்சு? இல்லை, நிறைய நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நிறைய விடுபட்டீங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உயிரோடு இருந்தால் பயத்திரிக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் போவோம், போனால் பயத்திரிக்கும்.
சரி உஸ்தாத் அவர்களே, நாங்கள் பரம்பரையாக வாழையடு வாழையாக முஸ்லீம்களாக இருக்கின்றோம், ஏன் அந்த பையத்தை செய்ய வேண்டும்?
நாம சொல்றோம் ஜமாஅத்து முஸ்லீம் சொல்லுது குர்ஆன் ஹதீஸ் ஒலியில நான் இருக்கிறேன். நான் பயசிய முஸ்லீம், எனக்கு ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை 15 வயசு வந்தது. வந்தால் அந்த புள்ள பயசியவன். இதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அவங்க சொல்றாங்க பாப்பா அம்மா முஸ்லீமா இருந்தா பிள்ளைக்கு பய தேவையில்லை. அப்படின்னு அப்படி இல்லை, சரியான ஹதீஸ்கள் நீக்குது வயசு வந்து பிள்ளை பய செய்யும். அப்படின்னு இவங்க சொல்றாங்க பாப்பா அம்மா முஸ்லீம் இருந்தால் பய தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் எல்லாரும் முஸ்லீம் தான். ஏன்? ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரும் முஸ்லீம். அவங்க பிள்ளைங்க எல்லாம் முஸ்லீம் தானே? மோடி யஹூதி நசரான்னு சொல்லுவானு, அது பிள்ளை அப்படி இல்லை. பௌரவசி அடைஞ்சா பயிற்சி ஆகணும். தெளிவான ஆதாரம் தேவைப்பட்ட காலங்க ஜமாத்து பதிவு வளர்த்தேன், பதிவு எல்லாத்தையும்.
சரி உஸ்தாத் அவர்களே, பருவ வதை அடைந்தால் பையத் செய்ய வேண்டும், அதற்கான ஆதாரம் இருப்பதாக கூறுகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அதனை பெரிய ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அஷேக் தலைவராக இருக்கக்கூடிய ஜசீம் அமீரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதே போன்று இறுதியாக ஒரு கேள்வி, பிரிவுகள் ஷிர்காகுமா? அதாவது இன்று இருக்கக்கூடிய பிரிவுகளை பிரிவுகள் என்று கூற முடியுமா?
ஹதீஸ் வருது, என்னுடைய உம்மத்து 73 பிரியும், பிரியும் 72 நரகம், 1 சொர்க்கம். இது ஹதீஸ். எல்லாரும் சொல்றான், அவன் பிரிவுல சொல்றான், தௌஹீத் தப்லி ஜமாத்தான் பிரிவா இல்லையா? என்ன அடையாளம் பிரிவுக்கும் ஜமாத்துக்கும்? அல் ஜமாத்துக்கு ஒரு இமாம் இருப்பார், ஒரு இமாம் தான், அவருக்கு கட்டுப்படணும், அதான் ஜமாத். பிரிவுக்கு இமாம் இல்லை, கட்டுப்பாடு கிடையாது, அதான் பிரிவு. அவங்களே சிறுக்கு குரான் சூரத் ரோம்ல பிரிவினை சிறுக்கு அப்படின்னு விவரமா சொல்லணும். என்ன உடல்நிலை சரியில்லாததுனால விவரமா சொல்லையாரு.
சரி,
பிரிவினை சிறுக்கு அவ்வளவுதான், தேவைப்பட்ட காலங்க அதான் தருவான்.
உஸ்தாத் அவர்களே, இவ்வளவு நேரமாக நீங்கள் இந்த நேர்காணலுக்கு உதவி செய்தீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன, நேரம் முடிந்துவிட்டதன் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் பிறிது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் விளக்க முடியும். தாங்கள் ஏதாவது கூற இருந்தால் தற்போது கொஞ்சம் கூறுங்கள். தாங்கள் ஏதாவது கூறுவதற்கு இருந்தால் கூறுங்கள் என்று கூறுகின்றோம்.
நான் ஒரு விஷயம் முஸ்லீம்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 5 வருஷமா நான் எப்போ பொறுப்பை ஷேக் ஜசீம் மௌலவி இஸ்லாமிக்கு கொடுத்தனோ அதில் இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. பள்ளிக்கே வர இடம் என்னன்னு சொன்னால், ஹதீஸ் லெவல் நபி சொன்னாங்க, ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்பவர்கள். அவங்க நல்லவங்க யாரு? தவறு மூன்றவங்க. இப்போ நான் ஒரு மலக்கோ நபியோ இல்லை, நான் ஒரு மனுஷன். அப்போ நான் ஒரு பல வருஷங்கள் ஜமாத்த கொண்டு போய் நடத்தின காலத்தில் நான் மனித வகையிலும் சில ஹதீஸ்களை பிழையாக விளங்கிய காலத்தினாலும் சில தவறுகள் நடந்தியும் முஸ்லீம்களுக்கு. அதுக்கு மன்னிப்பு கேட்க நினச்சிக்கிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் ஏன் தவறுகள் செஞ்சிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கிடுங்க. யாருக்கும் அடிச்சு கிடிச்சு அநியாயம் அடிச்சிருந்தா நீங்க வந்து அடிங்க, இங்கே வீட்டில் வந்து அடிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டா, ஆரம்பத்தில் நாம் ஒரு ஆள் சிகரெட் குடிச்சா அவருக்கு 10 கசையடி அடி 5 அடிக்குது முந்தி பள்ளியில் வைப்போம். சாராயம் குடிச்சா 40 கசை அடிச்சு மண் போடுவோம். செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் தடை செஞ்சிடும், மனித உரிமை விட்டுட்டோம். அப்போ அதே சிவன் பிள்ளையாக நினைக்கிறான், அப்படி அவங்க பிள்ளையாக கண்டா நீங்கள் பழி வாங்க, பிரச்சனை இல்லை. நான் அடித்த மாதிரி வந்து அடிங்க, நான் போட்டுக்கிடுவேன். இல்லை அல்லாவுக்கு மன்னிச்சுக்கிடுங்க ஒன்றும். அடுத்தது, நாங்கள் ஒரு ஹதீஸ், மண் ஹரஜமில ஜமாஅத்தி கைத சிப்ரி, யார் ஒரு ஜமாஅத் அமீரில் கட்டுப்பாடு என்று ஒரு சான் வழிகாடினால் அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலந்து விட்டார் என்ற ஹதீஸை அப்படி வழங்கினார். அப்போ ஒரு ஆள் நிற்கிறார், அவர் ஒரு பிழை செய்கிறார், அவர் நாம் கட்டளை போடுவோம் 3 முறை கட்டுப்பாட்டை அவர் இல்லைன்னு அறிவிச்சிருவோம். உண்மைதான், பிறகு ஹதீஸை வழங்கின மட்டும் பார்த்தோம் அப்படி இல்லை. ஏன்னா இஸ்லாம் தொடர்ச்சியாக வந்தால் இந்த சிக்கல் வராது. இஸ்லாம் உடுவல் வந்ததுனால சிக்கல் இருக்குது. அப்போ அதில் சில பிள்ளைகள் நடந்திருக்கோம், நடந்து யாருக்கு தீர்வு கொடுத்துருந்தா தீர்வு பட அவங்க முஸ்லீம் தான், ஆனால் பிரிவோடு சேராமல் இருக்கணும். அப்படி ஒரு தீர்வு கொடுத்து பிரிவோடு சேராமல் இருந்தால் அவங்க கூட்டிட்டாங்க, அவங்க முஸ்லீம் தான். பிரிவோடு சேர்ந்தா முஸ்லீம் இல்லை. சுருக்கம், மண்ணெண்ட வகையில் நம்மளை பிழை நடந்தீங்க, பிழைகள் அல்லாவுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. பழி வாங்குறதா இருந்தால் வந்து வாங்கிக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. இதான் கடைசி சொல்ல நினைஞ்ச விஷயம்.
சாமாலிக்கும்.